ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது உபதேச பகருடை. வழங்குபவர் சிவ திரு குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
முதன்மை சிவபரம்பொருளின் இயல்பை குறிப்பிட்டு இத்தகைய சிவபரம்பொருள் நமக்கு நமச்சிவாய மூர்த்தி வேண்ட குருநாதராக வந்தார் சொல்ல வருகின்றார். அதுல சிவபரம்பொருளின் இயல்பை குறிப்பிடுகின்றார். அதுல என்ன குறிப்பிடுகின்றார் சொன்னால், மிகப்பெரிய தேவர்களுக்கும் எட்டாத பெருநிலையினனாக பெருமான் இருக்கக்கூடிய இயல்பு. தேவர்கள் நிறைய தேவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்திரன் தலைவன் இருக்கின்றார். ஆனால் அந்த இந்திரனுக்கும் மேற்பட்ட தேவ தலைவர்கள், பெரிய மிகப்பெரிய தேவர்கள், அயனும் திருமாலும், அயனும் திருமாலும், அயனுக்கும் திருமாலுக்கும் மேல ஸ்ரீகண்ட ருத்ரர் இருக்கின்றார். அவர் சிவமயமாகவே விளங்குகின்றார். ஆகவே அவரை தேவ வர்க்கத்தில் சேர்ப்பதில்லை. குரு பரம்பரையிலே அவர் இருக்கின்றார். ஆகவே பசுபுண்ணியங்களிலே நாட்டம் மிகுந்தவர்களைத்தான் நம்ம தேவர்கள் வச்சிருக்கிறோம். பசுபுண்ணியங்களாலே பெரும் பதவிகளை வகிப்பவர்கள், அந்த பசுபுண்ணியங்களை மேலும் மேலும் பெருக்க விளைபவர்கள், அவர்களைத்தான் நம்ம தேவர்கள்னு வச்சிருக்கிறோம். அதுல மிகப்பெரிய தேவர்களாக இருப்பவர்கள் அயனும் திருமாறும். அவர்களெல்லாம் தம்முடைய பதவியையும் ஆற்றலையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு சிவ வழிபாட்டையே செய்து வந்தார்கள். அதை சான்றுடன் விளக்குகின்றார். முதல்ல திருமால் எவ்வாறு சிறந்த முறையிலே சிவபூசை ஆற்றினார், பிரமன் எவ்வளவு சிறப்பாக சிவபூசை ஆற்றினார். இப்படிப்பட்ட இருவருமே ஒரு சமயத்திலே, இவ்வளவு சிறப்பாக சிவபூசை செய்திருந்த இருவருமே ஒரு சமயத்திலே தன்முனைப்போடு பெருமானுடைய அடியையும் முடியையும் காண வேண்டும் என்று முயன்று இறுதி வரை காண முடியவில்லை. காண முடியவில்லை என்று சொன்னாலும் பெருமான் காண முடியாத ஒரு இடத்திலா ஒளிந்து கொண்டிருக்கின்றார்? அப்படி அல்ல. தேடுபவர்களுடைய அறிவுக்கறிவாக உள்ளதான் இருக்கின்றான், புறத்திலும் இருக்கின்றான். ஆனால் உள்ளே இருந்து அவன் செலுத்துகின்றான் என்று அவனுடைய தலைமையை உணர்ந்தால்தான் அவன் உள்ளும் தரிசனம் தருவான், புறத்திலும் தருவான். அதை உணரல, அதனால அகத்தும் காண முடியவில்லை, புறத்திலும் காண முடியவில்லை. இதை போலத்தான் யான் எனது என்று இருக்கும். ஏதோ திருமாலும் பிரம்மாவும் தேடினார்கள்னு ஒரு கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு அதை நம்ம விட்டுறக்கூடாது. ஒன்பதாவது திருப்பாடல் முழுக்க இது ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்டதற்கு மிகப்பெரிய காரணம் இருக்கவன் என்னவென்றால், அவர்கள் பெரிய தேவர்கள். ஆகவே அவர்கள் அவர்களின் சிவபெருமானை நம்ம சமமாக நினைத்துவிடக் கூடாது. அவர்கள் இருவருக்கும் மேலானவர் சிவபெருமான் என்ற கருத்தை நம்ம உள்ளத்துல பதியணும். அதுல எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. சிவ வரத்துவத்தை உணர்த்துவதற்கு அது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் என்னவென்றால், இதே மாதிரிதான் நாமும் தன்முனைப்போடு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கும் இன்னும் சிவதரிசனம் கிடைக்கவில்லை. தன்முனைப்பை விட்டு ஞானசம்பந்தருடைய பதிகத்தை சார்ந்து வழிபாடு செய்து பெருமானை நாம உரிய முறையிலே வழிபாடு செய்து காண வேண்டும் என்று தூண்டுவதற்காகவும் தான் சிவ பரத்துவம், சிவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கும், அந்த சிவபெருமானை நம்ம உரிய முறையில வழிபடணும். ஏன், அவர்கள் ரெண்டு பேரும் மட்டுமல்ல, அவர்கள் தன்முனைப்போடு பெருமானுடைய அடிமுடியை தேட விளைந்தார்கள். நாம தன்முனைப்போடு வேறு வேறு பொருள்களை தேட விளைகின்றோம், அவ்வளவுதான். மற்றபடி தன்முனைப்பு என்பதிலே வித்தியாசம் இல்லை. ஆகையினாலே இப்படி தன்முனைப்போடு தேடி அவர்களுக்கு எப்படி எட்டாமல் இருந்தாலும், அது மாதிரிதான் எல்லா உயிர்களுக்கும் யான் எனது என்று இருக்கின்ற எல்லாவற்றிலும் கலந்திருந்தும் அவன் உணர முடியாதவனாக இருக்கின்றான். அதுதான் அந்த பெரிய விஷயம். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் என்று சொன்னான். இத்தனையிலும் கலந்திருப்பவன் கலந்திருப்பதனால அவன் நிச்சயமா இருக்கிறான், ஆகவே உண்மையுமாய். ஆனா இத்தனையிலையும் கலந்திருந்தாலும் வானாகி மண்ணாகினா புறப்பூதங்கள்ல கலந்திருப்பது, அது புறத்தையும் கலந்திருக்கின்றான். ஊனாகி உயிராகிங்க போது அகத்தும் கலந்திருக்கின்றான், நமக்கு அகத்தும் கலந்திருக்கின்றான். ஆகவே அவன் இருப்பது உண்மை, உண்மையுமா என்றார். ஆனா இன்மையுமா என்று கூறினார். இத்தனையிலையும் கலந்திருந்தும் புறப்பொருள்களிலும் அவனை நாம தரிசிக்க முடியவில்லை, அகத்தும் அவனை தரிசிக்க முடியவில்லை. ஆகையினாலே யான் எனது என்ற உணர்வோடு இருப்பவர்களுக்கு அவன் காட்சி தராமல், அப்படி இருப்பவர்களை பொறுத்தவரை அவன் இல்லாதவனாகவே விளங்குகின்றான். அதனாலதான் அந்த யான் எனது என்ற உணர்வுல ரொம்பவும் ஊறி திளைப்பவர்கள் இறைவனே இல்லை என்று மறுக்க முற்படுகின்றார்கள். ஏன்னா அந்த உணர்வு இருக்கும் போது இறைவன் வந்து இருந்தும் இல்லை என்பது போலத்தான் விளங்குகின்றான், இருந்தும் இல்லை என்பது போல விளங்குகின்றான். அதான் உண்மையுமாய் இன்மையுமாய் இருந்தும் எல்லாருக்கும் அவன் வந்து வெளிப்பட்டு விளங்குவதில்லை. பாசத்தார்க்கு இன்றாம் பதி என்பார் நெய்கண்டார். பாசச்சார்புடையவர்களுக்கு தான் இல்லாதது போலவே இருப்பார் என்று சொன்னால் மறைந்திருப்பார், மறைப்பாற்றல் மயமாக இருப்பார், திரோதான சக்தி ரூபமாக இருப்பார். அதான் இன்மையுமாய். ஆகவே உண்மையுமாய் இன்மையுமாய் இப்படித்தான் ஐனுக்கும் ஆளுக்கும் எட்டாத பெருமான் எல்லா உயிர்களுடைய அறிவிலும் கலந்திருந்து அந்த உயிர்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தி ஆனால் தான் சிறிதும் வெளிப்படாமல் விளங்குகின்றார். அவருடைய வியாபகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் எள்ளுக்குள் எண்ணெய் நிறைந்திருப்பது போல, எள் முழுவதும் எண்ணெய் நிறைந்திருப்பது போல உயிர் உலகம் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். எள்ளில வந்து எண்ணெய் இல்லாத இடம்னு சொல்ல முடியுமா? எள்ளில இந்த பகுதியில மட்டும் எண்ணெய் இல்லைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எள் முழுக்க எண்ணெய் நிறைந்துள்ளது. அது மாதிரி உலகம் தட உலகம் உயிர்கள் அனைத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார். ஆக முதலிலே திருமால் செய்த அந்த அருமையான வழிபாட்டினை சொல்லி இந்த அற்புதமான சாஸ்திரம் தொடங்குகின்றது. தேனார் கமலம் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு ஆனாத அன்பால் அரிசிக்கும் மேனாடில், தேனார் கமலம் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு ஆனாத அன்பால் அரிசிக்கும் மேனாடில் ஆங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவே ஏங்கி உயிர்த்து அங்கு இறங்கியே ஓங்கியதோர் பத்தி விஜேட பரிவால் படிமீதில் சித்திரக் கமலவெளி சீருவோமை ஒத்தல் உணர்ந்து அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது அம்மா இசைந்ததென நச்சும் விழியை நயந்தித்து நெச்சுவித்து அன்று ஆடியது பெற்றோனும். இதுவரைக்கும் திருமால் செய்த வழிபாடு, வழிபாட்டினால் அவர் பெற்ற பேரு குறிப்பிடப்படுகின்றன. தேனார் கமலம் திருந்திய பூ ஆயிரம் கொண்டு எப்படி வழிபாடு செய்தாராம் திருமால்? தேனார் கமலம், தேன் நிறைந்த தாமரை மலர், தேன் நிறைந்த தாமரை மலர்கள் ஒன்றா ரெண்டா ஆயிரம். சகஸ்திரநாம அர்ச்சனைனா ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒரு தாமரையை அர்ப்பணித்து விடுவார். ஆகவே ஆயிரம் நாமங்களாலே பத்து நூறு பெயரணை என்பார் சம்பந்தர். சொல்லுவார் ஆயிரம் என்பது பல என்று பொதுவாக அர்த்தம்படும் அப்படிம்பார். பல என்ற பொருளிலே ஆயிரம் என்று சொல்கின்ற வழக்கு இலக்கியத்திலே உள்ளது, இல்லாமல் இல்லை. ஆயிரம்னு சொல்ல வேண்டிய இடத்துலலாம் ஆயிரம் தான் இல்லை, பலன்னு பொதுவாக பன்மையை உணர்த்தும் என்பார்கள். ஆனா அதே சமயத்துல பத்து நூறு பெயரணை அனு வரையறுத்து சொல்லியாச்சு. பத்து நூறுங்கும் போது பத்து பெருக்கள் நூறு ஆயிரம் தான். கணிதம் மூலமா சொல்லிட்டா அங்க வந்து வேற விடைக்கே வாய்ப்பு இல்லையே, இல்லையா? ஒரு ஒரு பெருக்களுக்கு ஒரு விடை தான் இருக்க முடியும். ஆகவே அந்த ஆயிரம் திருநாமங்களாலும் பெருமானை அர்ச்சிப்பதற்காக ஆயிரம் தாமரை மலர்கள். எப்படிப்பட்ட தாமரை மலர்கள்? தேனார் கமலம், தேன் நிறைந்த தாமரை மலர்கள். அப்பர் பெருமான் சொல்வார், உண்பதன் முன் மலர் வரிசித்து உண்ணாராகில் என்பார். அந்த மலர்களில் இருக்கின்ற தேனை வண்டுகள் உண்பதற்கு முன்பு அவற்றை பறித்து பெருமானுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்பார். நான் மலர் என்பார்கள் அன்றளர்ந்த தாமரை. ஒருவருடைய முகம் நல்ல மலர்ச்சியா இருந்ததுன்னா அன்றளர்ந்த தாமரை போல் என்பார். அந்த ஆகவே அந்த அன்றளர்ந்த தாமரைக்கு அவ்வளவு விசேஷம். இந்த தாமரைகளை அவர் பறித்து திருந்திய பூ, தேனார் கமலம் தேன் நிறைந்திருப்பது மட்டுமல்ல திருந்திய பூ என்பார். திருத்தமான பூ, எந்த ஒரு குற்றமும் பூஜைக்கு உள்ள அந்த மலர்களிலே பூஜா திரவியங்கள்ல மலர் ரொம்ப முக்கியமானது. புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு என்பார் இல்லையா. தலம் பூவோடு தூபம் அறந்தறியேன். அதனாலே அந்த பூவானது பூஜையிலே ரொம்ப முக்கியமானது. திருந்திய பூ என்பதனாலே, அதாவது இரவில் எடுக்கப்பட்ட பூ, காற்றிலே அடிக்கப்பட்ட பூ, இவையெல்லாம் சிறப்பானவை அல்ல என்று பூசா புஷ்ப விதியிலே குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு ஏற்ப அந்த குற்றங்கள்லாம் இல்லாமையும் அந்த பூக்களை அவர் தேர்ந்தெடுத்துக்கின்றார். எனவே திருந்திய பூ. அப்படி எத்தனை பூக்கள்? ஆயிரம் கொண்டு. சரி, நம்ம தான் ஆயிரம் பூ பறிச்சிட்டோமே, அப்படியே ஒரு கடமை மாதிரி இந்த பூஜை செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு செய்யல. அன்போடு செய்கின்றார். ஆனாத அன்பார், உரையாத அன்பு, நீங்காத அன்பு, ஆனாத ஆனாத அன்பால் அர்ச்சிக்கின்றார். அர்ச்சித்தல் என்றால் பூசித்தல், அர்ச்சனை என்றாலே பூசைதான். ஆனாத அன்பால் அர்ச்சிக்கும் மேநாளில், மேநாளில் முந்தைய நாளில், மேநாள் என்றால் முந்தைய நாள். ஆனாத அன்பு குறையாத அன்பு. திருவாசகத்தில் வருதில்லை, ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும் போனாக நின்றவா கூறுங்கானம்மானாய். ஆனா அறிவு நீங்காத அறிவா இருக்கிறான், எல்லா உயிர்களுக்கும் நீங்காத அறிவாக இருக்கிறான். நீங்காத அறிவு, நீங்காத அறிவுனா என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு உண்டு அல்லவா. ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிர்க்கும், அதாவது அளவிறந்த பல்லுயிர்க்கும் இவன் நீங்காத அறிவு அறிவாக இருக்கின்றான். எல்லாம் ஒவ்வொரு உயிருக்கும் அறிவு உண்டு, ஆனால் எந்த ஒரு உயிரும் தானாக எதையும் அறிந்து கொள்ள முடியாது. சைவ சித்தாந்தத்துல உயிர் இயல்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாமெல்லாம் உயிர்கள், உயிர் இயல்பு தெரியுதுன்னா நம்ம இயல்பு தெரியுதுன்னு அர்த்தம். நம்முடைய இயல்பு என்ன, நம்மள யாரும் தானாக அறிந்து கொள்ள முடியாது, அது பெருமான் குணத்தினால்தான் நாம் அறிய முடியும். அப்ப ஒவ்வொரு உயிருக்கும் அவன் உணர்த்த வேண்டியிருக்கிறது. உணர்த்த உணர்தலின் என்றால் நிகழ்ந்த அது கருவிகரணங்கள் மூலமாக அவை காட்டி காண்பது என்பது என்று பொருளை அங்கே சொல்லியிருக்கின்றார். ஐந்தாவது சூத்திரத்திலே சொல்லியிருக்கின்றார், விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூக்கு அளந்தறிந்தறியா ஆங்கவை கூட தாந்தம் உணர்வின் தமையரோடு என்று சொல்லிவிட்டார். எப்படி ஐம்பொறிகள் அந்த கரணங்கள் எல்லாம் ஆன்மாவால் அறிகின்றனவோ, அதுபோல ஆன்மாக்கள் எல்லாம் சிவபெருமானுடைய திருவருள் உணர்த்துவதனால் தான் அறிகின்றன சொல்லியிருக்கின்றார். இனி இதுவும் தமது முதலாலே உணரும் என்றது அதிகரணத்தில் சொன்னார். ஆன்மாவும் வந்து சிவபெருமான் ஐயுணர்வுகள் ஆன்மாவால் உணரும் என்றது. ஐபொறிகள்லாம் ஆன்மாவினாலதான் அறியும். ஆன்மா செலுத்தாட்டா கண்ணு எதையும் காணாது, ஆன்மா செலுத்தலைன்னா காது எதையும் கேட்காது. அது மாதிரி ஆன்மாக்களும் பெருமான் உணர்த்தினால்தான் உணரும், தாமாக உணராது. ஆகையினாலே ஒவ்வொரு உயிருக்கும் பெருமான் உணர்த்த வேண்டி உள்ளது. அதனாலதான் எத்தனை உயிர்கள் இருக்குன்னா எண்ணி சொல்ல முடியாது, இந்த எண்ணிக்கையின் அளவை எல்லாம் கடந்தவை. அதனாலதான் அளவிறந்த பல்லுயிர்க்கும், அளவிறந்த பல்லுயிர்க்கும் எப்படி இருக்கிறார், நீங்காத அறிவாக இருக்கின்றார். எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் என்ற ஒருவன் உணர்த்தினால்தான் எல்லா உயிர்களும் உணரும். ஆகவே ஒவ்வொரு உயிருக்கும் உணர்த்தும் பொருட்டு உயிர்களோடும் உயிர்க்குயிராக இருக்கின்றார். எல்லா உயிர்களும் ஒரே பிறவியில் இல்லை, ஏழு வகையான பிறவிகளிலே இருக்கின்றன. அதிலும் பல்வேறு யோனி வேதங்கள், 84,000 யோனி வேதங்களிலே அந்த பிறவி வேதங்கள் எல்லாவற்றையும் படைத்துக் கொடுத்தவனும் இவன் தான். அவற்றை தாமாக படைத்துக் கொள்ள ஆற்றலும் உயிர்களுக்கு கிடையாது. இந்த யோனி வேதம் 84,000 யோனி வேதங்களை எல்லாம் இந்த உயிர்களுக்கு அவற்றின் வினைக்கீடாக படைத்துக் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவற்றை அந்த பொதிகரணங்களை சார்ந்து அந்த உயிர்கள் உணரத்தக்க முறையிலே உயிர்க்குயிராக இருந்து உணர்த்தவும் செய்கின்றான். படித்து கொடுத்தவனும் அவன்தான், அந்த உடல் வாயிலாக உணர்த்துவனும் அவன்தான். அதுதான் ரொம்ப அழகா ஞானசம் இந்த பெருமான் உரை சேரும் 84,000 யோனி வேதம் நிறை சேர படைத்து அவற்றை உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான். அங்கங்கேன்னா அந்தந்த உயிர்களோடும் ஒரு 500 பேர் வந்தாங்க அங்கங்க நின்னாங்கன்னு சொன்னா அது சரி, ஆனா ஒரே ஒருத்தன் அங்கங்கே நின்றாங்கிற அப்ப அவனுடைய பேர் இயல்பு எப்படிப்பட்டது. உயிர்கள் எண்ணிறந்த உயிர்களாயிட்டே எல்லா உயிர்களுக்கும் இவன் தான் வந்து அறிவிக்கின்றானா என்று சொன்னார். அதுல சந்தேகமே இல்லை, உயிர்கள் எண்ணற்றவைங்கதும் உண்மைதான். ஆனாலும் அவை எத்தனைங்கிறது பெருமானுக்கு தெரியும், நம்மாலதான் எண்ணி சொல்ல முடியாது. அதான் எண்ணற்றவை என்ன, எண்ணற்றவை சொல்றது நமக்கு ஒரு எண்ணிக்கை உண்டு, அது நாம பயன்படுத்துற எண்களுக்குள்ள அடங்காது. நாம ஒரு பெரிய எண் நம்ம நம்மளுடைய பயன்பாட்டுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் வச்சிருப்போம், அதுக்கு மேல ஏன் பெரிய எண்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க போறோம் இல்லையா. ஆனா எத்தனை உயிர்கள் இருக்குன்னு பெருமானுக்கு தெரியும், அத்தனை உயிர்களுக்கும் உயிர் போய் தான் அவன் இருக்கின்றான். அது தாய்மான சுவாமி நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். எண்ணில் பல்கோடி உயிர் எத்தனையோ, எண்ணில் பல்கோடி உயிர் பல கோடி என்ன சொல்ல முடியாது, அதை ஒத்துக்கொள்கின்றார். எண்ணில் பல்கோடினே சொல்லிட்டார், சொல்லிட்டு எத்தனையோன்னு சொல்றாரு பாருங்க. அப்போ அது ஒரு கணக்கு இருக்குது, இருக்கத்தான் செய்து, அது பெருமானுக்கு தெரியும். என்னில் பல்கோடி உயிர் எத்தனையோ அத்தனைக்கும் கண்ணாய் நின்ற அருட்கண்ணே பராபரமே என்றார். அத்தனை உயிர்களுக்கும் கண்ணாக நிற்கின்ற அருட்கண். கண்ணுன்னா கண்ணு எப்படி காட்டுதோ அது மாதிரி இவன் உணர்த்துகிறான். அதனால அறிவு கண்ணாக இருக்கின்றான். ஆனா எந்த உயிருக்கும் தன்னை புலப்படுத்தல. பக்குவம் அந்த உயிர்களுக்கு தான் புலப்படுத்துறான். தேசிக மூர்த்தியா இருந்தோடி வந்து மற்ற உயிர்களிடத்துல அவன் மறைந்திருந்து கொண்டு ஆனா எல்லாவற்றையும் உணர்த்தி கொண்டு வருகின்றான். என்ன அதான் ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிருக்கும் கோணாகி உணர்த்துவதனால இவன் உணர்த்தினால் என்று எந்த உயிரும் உணராது. அப்ப இவன் தான் எல்லா உயிர்களுக்கும் தலைவன். ஆனா அறிவாய் அளவிறந்த பல்லுயிருக்கும் விளங்குவதனாலேயே இவன் தலைவன். அதான் கோணாகி நின்றவான் கோண தலைவன். அங்க வருது ஆனா ஆனா என்பது வருது. குறைவில்லாத நீங்காத நீங்காத அறிவு. அதே மாதிரி இதெல்லாம் சாத்திர பயிற்சி உடையவர்கள். ஆகவே சாத்திரத்திலிருந்து இந்த சொல்லாட்சி மேற்கோள் காட்டலாம். ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண் என்று திருவருள் பயனில் வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு ஆனாத அன்பால் நீங்காத அன்பு இல்லையா. தினம் பூஜை செஞ்சுட்டு வாரோம் என்ன பெருசா என்ன கிடைச்சது அப்படின்னு எந்த சலிப்பும் ஏற்படல. அந்த அன்பு கொஞ்சம் கூட குறையல. அந்த குறையாத அன்பால் நீங்காத அன்பால் அர்ச்சிக்கின்ற அந்த முற்காலத்திலே ஆங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகண்டிடவை. அப்படி நாள்தோறும் ஆயிரம் தாமரை மலர்களை அர்ச்சிக்கும் போது ஒரு நாள் என்ன மே நாளில் அப்ப அர்ச்சிக்க ஒரு நாள்ல முந்தைய நாள்ல ஆங்கதனில் அந்த ஆயிரம் தாமரைகளில் ஒன்று ஒரு தாமரை தெய்வீகமாய் அகன்றிடவே. இவருடைய கவனக்குறைவினால தாமரை விடல. அதுதாங்க இந்த செய்தியை பாருங்க. இந்த செய்தியை வெளிப்படையா குறிப்பிட்டிருப்பது உபதேசப்பகுதிகளே தான் இல்லையா. ஒன்று குறைந்ததுன்னு சொல்லுவார்கள். ஒன்று குறைஞ்சதுன்னா அதுக்கு எத்தனையோ காரணம் இருக்கலாமே இல்லையா. சோழ ஆயிரம் பூ எண்ணி பறிக்கணும். ஏதோ ஒரு 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 வினாடி கொஞ்சம் சிந்தனை மாறி இருக்கலாம். என்ன இதெல்லாம் இல்லை. ஒரு நாளும் அவர் அப்படி தவறினதே இல்லை. அவர் எப்பவும் போல சரியா தான் ஆயிரம் தாமரை பறிச்சிருக்கார். ஏன்னா ஆனாத அன்பான் அரிச்சிக்கின்றார். அப்படி இப்படி அன்பு இல்லை. ஒரு நாள் மட்டும் ஒரு தாமரை குறைஞ்சதுன்னா அது காரணம் தெய்வீகமாய் அகன்றது. திருநீலகண்ட நாயினார் வீட்டில் வச்சிருந்த ஓடு எப்படி அகன்றது? அவரா எங்கேயோ தெரியாம வச்சுட்டார் இல்லையே இல்லையா. அமர்நீதி நாயனார் கொடுத்த துணி எப்படி அகன்றது? அத மாதிரிதான் தெய்வீகமாய் அகன்றது. அங்கதனில் தெய்வீகமாய் ஒன்று அகன்றிடவே. உடனே அப்படியா ஒரு பூ குறைஞ்சிட்டுதா? சரி ஏதோ குறைஞ்சிட்டுது. நீதி 999 இருக்கேன் இல்லையா. இன்னொன்னு அப்படி பாவனையில பண்ணிக்க வேண்டிதான் இல்லையா. அப்படின்னு சொல்லி எத்தனையோ சமாதானம் தேடலாம் இல்லையா. இப்ப நான் சித்தாந்த சாஸ்திரம் கேட்டு கேட்டு படிச்சு படிச்சு என்னன்னா பல சமாதானங்கள் தான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனா திருமால் வந்து அப்படி எந்த சமாதானமும் தேட. இப்படி ஒரு பூ குறையலாம். அடடா பூசைக்கு பெரிய முட்டுப்பாடு வந்து விட்டதே என்று சொல்லி ஏக்க பெருமூச்சு விடுகிறார். ஏங்கி உயிர்த்து அங்க இறங்கியே வருந்துகின்றார். ஆகா பிழை செய்து விட்டோமே அப்படின்னு சொல்லி தெய்வீகமாய் அகன்றதுதான் அங்கதான் அதுக்கு தெரியல. நம்ம தான் ஏதோ விட்டுட்டோமோ அப்படின்னு நினைக்கிறார். ஓங்கியதோர் பக்தி விசேட பரிவார். ஓங்கிய பக்தி விசேடமான பக்தி. அந்த பக்தியின் காரணமாக ஏற்பட்ட பேரன்பினாலே அவர் என்ன நினைக்கின்றார் என்று சொன்னால் இப்படி ஒரு நினைப்பு வரலாமா அப்படின்னு கேட்டவர்கள்லாம் வியக்கும்படியாக என்ன நினைக்கின்றார். அப்படி ஒரு நினைப்பு வந்ததுன்னா அதான் அந்த ஓங்கிய பக்தி. அதன் காரணமாக தோன்றுகின்ற ரொம்ப விசேஷமான அன்பு விசேட பரிவு. அந்த விசேடமான அன்பினாலே அவருக்கு ஒரு சிந்தனை வந்தது. என்னவென்றால் படி மீதில் படி என்பது உலகம் என்று பொருள்படும். வாசல் இருக்கிற படியை நம்ம சொல்றோம் படின்னு சொல்றோம் இல்லையா. பாடத்தை படி அப்படிங்கிற வினை சொல்லாம் வரும்போது படிங்கிறது படி பாடத்தை படின்னு அப்படி அர்த்தம் வருது. ஆனா படி என்ற சொல் பெயர் சொல்லாக இருந்து உலகம் என்ற பொருளையும் தரும். படிமீதில் உலகத்தில் என்ன ஒரு வழக்கு இருக்கின்றது? சித்திர கமல விழி சீருவோமை ஒத்தர உணர்ந்து. தம்முடைய விழியானது தாமரையை போன்றது. தம்முடைய விழிக்கு தாமரை பூவை ஓமையாக சொல்கின்ற ஒரு பெருவழக்கு உலகில் உள்ளது. கமலக்கண்ணன் என்ற பெயர் இவருக்கு உண்டு. யாருக்கு? திருமாலுக்கு. ஆகையினாலே அப்படி ஒரு பெருவிளக்கு இருப்பதனாலே தம்முடைய விழியானது தாமரையை ஒத்தது என்பதனாலே ஒரு தாமரை பூ குறைந்திருக்கின்ற இந்த தருணத்தில் தம்முடைய விழியையே தாமரையாக பாவிக்க வேண்டும், பாவித்து அதனை பறித்து தாமரையாக அவருக்கு திருவடியிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை திருமாலுக்கு ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஏற்பட்டது என்ன, எல்லா உறுப்புகளிலும் சிறந்தது கண். நமக்கு ரொம்ப பிரியமானவர்கள் தான் கண்ணே என்றுதான் அழைப்பார்கள் இல்லையா, மூக்கே காதேன்னு அழைக்கிறது வழக்கு இல்லை, கண்ணே என்றுதான் அழைப்பார்கள். ஏன்னா கண்ணுதான் அவ்வளவு சிறந்த உறுப்பு. அதையினாலே அந்த ஊமை இருப்பதனால இப்ப கண்ணை வைக்கலாமா, அதுக்கு பொருத்தம் இருக்கணுமா, சும்மா கண்ணை புடுங்கி போட்டாரு அப்படின்னு இல்லை, அதுக்கு ஒரு பொருத்தம் இருக்குது. என்னன்னா உலகத்துல நம்முடைய கண்ணுக்கு தாமரைய ஓமையாக்குற வழக்கு இருக்குது, கமலக்கண்ணுங்கிற ஒரு பெயர் நமக்கு இருக்கிறது. அதான் சித்திர கமல விழி சீர் ஓமை ஒத்தல் உணர்ந்து ஒரு பெருமையான ஓமையாக சொல்லப்படுகின்றது. ஆகவே அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது. 999 பூ அர்ச்சனை பண்ணியாச்சு, ஒரு பூ குறையுது இல்லையா, இந்த பூசைக்கு தாழ்வு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி அதையே அவர் முடிவாக எடுத்து என்ன செய்கின்றார், நச்சும் விழியை நயந்திட்டு. அது நச்சு விழி என்றுதான் இருந்தது, நச்சும் விழி என்று இருக்க வேண்டும் என்று அடியேன் கருதினேன். நச்சு விழி என்று சொல்லி நச்சு போலும் விழி என்று ஒரு விளக்கம் இருந்தது. நச்சு போலும் விழின்னு சொன்ன அது சிறப்பு இல்லை, நச்சு நச்சுத்தன்மை கொண்ட ஒன்றை சுவாமிக்கு வந்து அர்ப்பணிப்பது பொருந்தாது. நச்சும் நச்சுதல் என்றால் விரும்புதல், நச்சு இந்தமிழ் வாடிய ஞான சம்பந்தன் பெரிய புராணத்தில் வருது. அதை நச்சும் விழி என்று விரித்துத்தான் இந்த பொருள் கொண்ட வேண்டும் என்பது இல்லை. நச்சு விழி என்று வைத்துக் கொண்டே வினைத்தொகையாக கொள்ளலாம், நச்சப்படும் விழி. நச்சு விழி என்றால் நச்சப்படும் விழி, விரும்பப்படும் விழி. என்னன்னா ஒவ்வொருவருக்கும் தம்முடைய விழிதான் ரொம்ப விரும்பத்தக்கது. எல்லா உறுப்புகளிலும் கண்ணை தான் ரொம்ப பாதுகாப்போம் இல்லையா, அதனாலதான் பிடித்தவர்களெல்லாம் கண்ணைன்னு அழைக்கிறோம். அதனால எல்லாரும் விரும்பும் உறுப்பு. ஆகவே அந்த விரும்பப்படுகின்ற விழியினை, நச்சு விழியினை நயந்து இட்டு அன்போடு இட்டு மெச்சு வைத்து சுவாமியே எழுந்த வழி அவரை பூசையை மெச்சுகின்றார். சுவாமியே தன்னை மெச்சுமாறு அப்படி ஒரு அன்பான பூஜையை செய்தார். அர்ச்சனைக்கு தாழ்வு பெறாது அம்மா இசைந்தது. அந்த அம்மா என்பது ஒரு வியப்பை தெரிவிக்கின்ற ஒரு இடைச்சொல். சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் என்றும் அறிஞ்சிறனே, அம்மா என்பது அந்த வியப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடைச்சொல். ஆகவே இந்த நேரத்தில் நமக்கு இந்த ஒரு சிந்தனை வந்ததே அப்படின்னு சொல்லி அவரே வியந்து வியந்து கொள்கின்றார். நமக்கு இவ்வளவு ஒரு சிறந்த பாக்கியத்தை தரப்போற ஒரு பதவியை அவர் மேல நம்ம அன்பு காட்ட வேண்டாமா, அந்த முறையோடு செய்தார். இந்த அளவுக்கு சரிதான், பூசைக்கு ஒரு பூ குறையுங்கும் போது இல்லையா, கண்ணப்ப நாயனாருக்கு ஊனுக்கு ஊன் என்ற அந்த பழமொழி நினைவுக்கு வந்து அதை செய்தார். ஆனா கண்ணப்ப நாயனார் எந்த வித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இல்லையா சுவாமியுடைய திருவடியிலே குருதி கண்டார். அதை போக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் தானே ஒழிய பதிலுக்கு தான் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கிறது. ஆவியின் இனிய எங்கள் அத்தனார்க்கு அடுத்ததென்னோ, மேவினார் பிரியமாட்டா விமலனார்க்கு அடுத்ததென்னோ என்று சொல்லி உள்ளம் பதைபதைத்து இல்லையா நிற்காமிய வழிபாடாக அந்த தம்முடைய திருவடியை அர்ப்பணித்தார். அதனாலதான் சேக்கலா பெருமான் சொன்னார், வேடர்குல பெருந்தவத்தால் வந்து எங்க உலகத்துல வந்து தோன்றுகின்றார் இல்லையா, உலகில் வேடர்குல பெருந்தவத்தால் இப்படி அன்புடையவர் வேடர்குலத்தை தோன்றியிருக்காருன்னா வேடர்குலம் ஏதோ எப்பவோ ஒரு பெருந்தவன் பண்ணியிருக்குது. உலகின் வேடர்குல பெருந்தவத்தால் வந்து கொள்கையின் உம்பர் மேலார், கொள்கையில உம்பர்களை விட தேவர்களை விட மேலார்னு சொல்லி இந்த பூசையும் அந்த பூசை மேலானது என்பதை குறிப்பிடுவதற்காக சேக்கலா பெருமான் சொன்னார். அதான் சுந்தரமுனி சுவாமி சொல்லும்போது, திகழும் ஆளவன் 1000 மலரால் ஏத்துவான் ஒரு நீள் மலர் குறைய புகழினால் அவன் கண்ணிடந்திடலும். தம்முடைய பதவி தமக்குரிய புகழ் இவற்றை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்தார். இது காமிய வழிபாடு என்பதை புகழினால் ஒரு கண்ணிடம் திடரும். புரிந்து சக்கரம் கொடுத்தல் கண்டு அடியேன் திகழும் நின்றிரு பாதங்கள் பரவி தேவதேவனின் சிறம்பல பிதற்றி அகழும் வல்வினைக்கு அஞ்சு வந்து அடைந்தேன் ஆவடுதுறை ஆதியம்மானே என்றார் சுந்தரமுத்தாமி தேவா. ஆகவே திருமால் செய்த ஒரு பூசையை முன்னோடியாக சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் குறிப்பிட்டு பாராட்டுகின்றவர் சொன்னார். அதனாலதான் இந்த பூசையை சொல்லி தொடங்கியிருந்த நூல் நச்சும் விழியை நயந்திட்டு மெச்சுவித்து அன்று ஆழியது பெற்றோடும் அந்த சக்கரப்படையை பெற்றார். இப்படி சிறப்பான பூஜை செய்து அதே மாதிரி பிரம்மா என்ன பண்ணார், ஒரு சமயம் அவருடைய அந்த படைப்பு ஆற்றல்ல குறைபாடு ஏற்பட்டது. ஆரம்பிச்சான், அப்ப நமக்கு அந்த படைப்பு தலைமை, நம்முடைய பதவிக்குரிய புகழ் எல்லாம் அங்கி போயிருமே, நமக்குரிய தொழில் படைத்தல் அது சரியா வரமாட்டேங்குதே, பண்ண முடியலையே. அப்ப பெருமான் திருவருளாலதான் நம்ம இவ்வளவு காலம் இந்த படைத்தலை செய்யறோம், அதை மறந்து தெருக்குற்றோம். பெருமாள் வந்து இப்போ நமக்கு பெருமான் வந்து நமக்கு அருள் புரியுதுல கொஞ்சம் குறைவு காட்டுறார், அதனால முடியல. அவர் கைவிட்டா நாம என்ன செய்ய முடியும்னு உணர்ந்து பெருமானை தம்முடைய திரு முதலிலேயே வைத்து தியானித்தார். தியானித்து அந்த படைப்பாற்றலை மீண்டும் பெற்றாதான் யாரு பிரம்மா. ஆமா, ஆமுலகம் அத்தனையும் தாழ்வரவே செய்யும் தலைமை அது தாழ்வு வர, நம்மால் படைக்கப்படுகின்ற பிரகிருதி உலகங்களை எல்லாம் படைப்பதிலேயே அந்த படைப்பு படைக்கும் தொழிலே கொஞ்சம் தாழ்வு ஏற்படுகிறது. தாழ்வு வர என்ன பண்றார், கண்டு கலங்கி, அந்த தாழ்வு ஏற்பட்டதை கண்டு கலங்கி கருணை பெற, சுவாமியுடைய கருணை பெற்றால்தான் நம்ம நல்லா படைக்க முடியும் நினைச்சு கருணை பெறுவதற்காக நினைச்சார். பூஜை செய்கின்றார். எப்படி செய்கின்றனா, தன் முதலில் பண்டு தியானித்து, அதாவது புருவ மையம் மத்தியிலே அந்த லாடத்தானம் என்று சொல்வார்களே அது தியானத்திற்குரிய இடம், அந்த இடத்துல பெருமானை தியானிக்கின்றாரா யாரு, நான்முகன். பெருமானை தியானிக்கின்ற நான்முகனே பெருமானை தான் தியானிச்சிருக்கிறார், வேற தியான மார்க்கங்கள்லாம் அவர் ஈடுபடலே. ஆகவே தியானம் என்றாலும் யோகம் என்றாலும் அது சிவ வழிபாடுதான். ஆகவே தன் முதலில் பண்டு தியானித்து, முன்பு ஒரு சமயத்திலே தியானித்து படைப்பதனை அண்டர்தோட பெற்றோனும், மீண்டும் தன்னுடைய படைப்பு தொழிலை தேவர்களெல்லாம் தன்னை போற்றுமாறு அந்த படைப்பாற்றலை மீண்டும் பெற்றவன். இவர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணார்கள் என்றால், இப்படியெல்லாம் சிரத்தையோடு சிவபூஜை செய்து தம்முடைய ஸ்தானத்தை நிலைநிறுத்திக் கொண்ட இருந்த ரெண்டு பேரும் இன்னொரு சமயத்திலே நான் நீ என்று போட்டி போட்டுக் கொண்டு ஒருவரோடு ஒருவர் போர் புரிந்தார்கள். பெருமான் அவருடைய தெருக்கை அடக்க திருவுளம் கொண்டு என்ன, அவர் அப்படி ஒரு சிவந்த நெருப்பு பிழம்பாக தோன்றுகின்றார், முன்னால் தோன்றுகின்றார். அப்போது சிவசோதி என்று அதை உணர்ந்து அடங்காமல் தனக்குரிய போரை நிறுத்திக் கொண்டு நம்மில் யார் பெரியவர் என்பதை இதனுடைய அடியையும் முடியையும் தேடுவதன் மூலம் முடிவு செய்து கொள்வோம். எனவே போரை நிறுத்திக் கொண்டு நான் அடியை காண்பேன், நான் முடியை காண்பேன், அதன் மூலம் நான் தான் பெரியவர் என்று நிரூபிப்பேன். அப்படி புறப்பட்டு விட்டார். தம்முடைய தலைமையை நிலைநாட்டிக் கொள்ள இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வோம் போயிட்டார். இது தவறு. கீழ் மேல் பெரும்பன்றி அன்னமெனும், பெரும்பன்றி உருவம் கொண்டு ஒருவர் கீழ் நோக்கி செல்கின்றார், அன்ன உருவம் கொண்டு மேல் நோக்கி செல்கின்றார். தம் உருவத்தை விட்டு மற்றொரு உருவத்தை இப்படி பெறுகின்றார். பிரம்மா தன்னுடைய உருவத்தை விட்டு அன்ன உருவம் கொண்டார், திருமா தம்முடைய உருவத்தை விட்டு பன்றி உருவம் கொண்டார். அது வராக அவதாரம் எடுத்திருக்காரு, அது வேற, அது வேற கதை. இது இங்க திருவடியை காண்பதற்காக மற்றொரு உருவம் அருவியே இச்சை வரை காணாத உடல அப்படி தேடி தேடி இந்நாள் வரையிலும் அவர்களால் அந்த முறையிலே காண முடியவில்லை. ஆனால் அந்த பெருமான் எங்க இருக்கிறார், அவர் கண்ணகலாத உள்ளின்றோம், அவர்களுடைய அறிவை விட்டு நீங்காமல் அவருடைய அறிவுக்கு அறிவாகத்தான் உள்ளதா இருக்கிறார். ஆனா அவர்களுக்கு புலப்படவில்லை. இதே மாதிரிதான் உலகனைத்தும் தோணாது, உலகோடு உயிரனைத்தும் வீணாகாது, எள்ளுக்குள் என்ன என எங்கும் நிறைந்து அகலாது. இதே மாதிரிதான் தன்முனைப்பு கொண்டு நான் அடியை காண்பேன், நான் முடியை காண்பேன், அவர்கள் தன்முனைப்பு கொண்டது போல நான் அதனை செய்வேன் இதனை செய்வேன் என்று சொல்லி தன்முனைப்போடு எல்லா உயிர்களும் இருக்கின்றன. அந்த உயிர்களுக்கு உயிராக இருந்து கொண்டு தன்னை காட்டாது. அதே சமயத்தில் எல்லெங்கும் என்னை கலந்திருப்பது போல உலக உயிர்கள் அனைத்திலும் நீக்கமின்றி நிறைந்திருக்கின்றான் பெருமான். அத்தேக சிவபெருமான் உயிர்களின் பொருட்டு இந்த உயிர்கள் தம்மை காணாமல் இருக்கின்றனவே, ஆனால் உயிர்கள் சிவத்தை காண வேண்டும், சிவானுபவத்தை பெற வேண்டும், பெருமாறு செய்ய வேண்டும்தான் சுவாமியுடைய நோக்கம். இப்ப தன்னை காணாமல் இருக்கும் உயிர்கள்லாம் தன்னை காணுமாறு செய்ய வேண்டுமே, அதுக்கு என்ன செய்யணும் என்றார், இந்த உயிர்களின் பொருட்டு ஐந்தொழில் செய்ய வேண்டும், செய்து இந்த உயிர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று திருவுள்ளம் கொள்கின்றார். அப்ப எவ்வாறு இந்த ஐந்தொழில்களை செய்கின்றார் என்பதை வர இருக்கின்ற கன்னிகளிலே சொல்ல இருக்கின்றார். நாம் அதை அடுத்த வகுப்புகளிலே பார்க்க இருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த அளவிலே இந்த மூன்றாவது பாடவேளை குறித்த சிந்தனை நிறைவு செய்து கொள்கின்றேன். திரு சிதம்பரம்.